ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல கடந்த வகுப்புல நம்ம வந்து ஒரு 31 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த 31வது ஸ்லோகத்துல சத்து மாத்திரமே இருந்தது அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்க இரண்டா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இருமைகளாக பார்க்க கூடாது, ஏன்னா சத்துனாலே இருப்புன்னு பேரு. அப்புறம் இருந்ததுங்கிறத வச்சுக்கிட்டு திருப்பி குதர்க்கமான கேள்விகள் வந்து நீங்க கேட்கக்கூடாது. ஆகவே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சத்து இருந்தது, சத்து மாத்திரமே இருந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா அந்த இருந்ததுங்கிறத வச்சுக்கிட்டு இரண்டாவதா ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுல அத்வைதம் வந்து தெளிவா இருக்குது அப்படிங்கிறத கடந்த 31வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்தினார். இப்ப இன்றைக்கு நம்ம 32வது ஸ்லோகம் தொடங்கலாம். கர்த்தவ்யம் குருதே வாக்கியம் புருதே தாரியஸ்ய தாரணம் இத்தியாதி வாசனா ஆவிஷ்டம் பிரத்யாசித் சத் இத்ரணம். இந்த 32 என்ன சொல்லுது அப்படின்னா, இதை செய்ய வேண்டும், இதை சொல்கிறது, இதை தாங்க வேண்டும் என்பது போன்ற அந்த செயல், கடமை, பிடிப்பு என்ற பழக்க வாசனைகளால் மூடப்பட்ட நிலையில் ஒருவன் சத்து இருந்தது என்று கூறும் உபதேசத்தையும் அதோடு இணைத்து பார்க்கின்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் சுட்டி காட்டுது. அதாவது இந்த ஸ்லோகம் எப்படி சொல்ல வருதுன்னா, பொதுவா மனிதர்களுடைய மனோபாவம், அவங்களுடைய மனசானது, புத்தியானது எப்படி பழக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு செயல் செய்வதிலையும் அந்த கடமைகள்லையும் அந்த பிடிப்பிலையும் அப்புறம் நான் செய்ய வேண்டும் என்ற அப்படி பல விஷயங்கள்ல வாசனைகள்ல மூழ்கி கிடக்குது. அந்த மனோபாவத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு வந்து இங்க வேதாந்தம் வந்து சத்து இருந்தது என்று சொல்வதை கூட கேட்டுவிட்டு, அது உபதேசம் என்பதாக பார்க்காமல் அது மொழி அறிவினாலே ஆராய்ந்து பார்த்து கொண்டு அதற்கான குதர்க்கமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இங்கு எதற்காக சத்தென்றால் இருப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திருப்பி இன்னொன்று இருக்கிறது இருந்தது என்று சொல்கிறீர்கள் என்று அந்த வார்த்தைகளை இப்படி மனதில் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்றார்கள். ஆனால் இங்கு வந்து இந்த சாஸ்திரம் சொல்லுவது என்னன்னா, இது போன்ற செயலிலிருந்து விடுபட வழிகாட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு சொல்றார். அதாவது இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மிக மிக நுண்ணியமான ஒரு உண்மையை வந்து வெளிப்படுத்துகிறது என்று நம்ம பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் வந்து உபதேசம் வந்து வாக்கியம் போல தோன்றுகிறது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே சாதகர்களுடைய மனசு வந்து ஏற்கனவே இருக்கின்ற செயல் வாசனை, கர்ம வாசனைகளை சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கடமை வாசனை, அது தவிர சாதனை, எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு மனசு வந்து இந்த மாதிரி அந்த பூர்வ சம்ஸ்காரங்கள்ல வாசனைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற நிலையில ஒரு உபதேசத்தை கூட வந்து இப்படிதான் அவங்க கண்ணோட்டத்துல பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது இங்க வித்யாரியனர் அப்பவே சொல்றாரு. அப்ப அதனால் செயலற்ற உண்மை கூட செயலுக்கான கட்டளையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதாக இங்க சுட்டி காட்டுறார். ஆனால் அத்வைதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்து இருந்தது என்பது செய்ய வேண்டிய ஒன்றல்ல, ஏற்கனவே உள்ளதை கவனிக்க சொல்லுகின்ற சுட்டிக்காட்டும் விஷயம் என்பதாக பார்க்க வேண்டும் என்று சொல்றாங்க. இந்த புரிதல், இந்த அறிதல் வந்துவிட்டா அந்த செயல் வாசனை நம்மிடத்தில இருந்து மெதுவாக கரையத் தொடங்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த 32வது ஸ்லோகத்திலே பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம செய்கின்ற செயல் கரைந்து போவதற்கான பயிற்சி எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஏதோ செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தால் கூட அதை கவனிக்க வேண்டும். அப்படி கவனிச்சுக்கிட்டு அந்த செயல் ஏன் செய்ய வேண்டும் என்று மனசு விரும்புது, அந்த செயல் செய்வதனால் நமக்கு என்ன வருகிறது, செய்யாவிட்டால் என்ன வராமல் போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிதித்தியாசன நிலையை நாம் இங்கு மேற்கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி நிலையில இந்த எண்ணம் எதன் மீது எழுகிறது என்று இன்னொரு கேள்வியும் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஒரு எண்ணம் நம்ம இடத்துல வருது, இதை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அந்த செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எழுப்பியது எது, அந்த எண்ணம் எதன் மீது எழுந்து இவ்வாறு நம்ம இடத்துல வெளிப்படுகிறது அப்படி நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நமக்கு அந்த எண்ணம் மனசினால வெளிப்பட்டதா இல்ல உணர்வினால வெளிப்பட்டதாங்கிறது புரிய வரும். அப்ப நம்ம உள்ளுணர்வு சில சமிக்ஞை கொடுக்கும் நமக்கு, ஆனா மனசு எப்ப பார்த்தாலும் வெளியே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம உள்ளுணர்வு சொல்றதையும் மனசு சொல்றதையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு புத்திசாலித்தனம் தான் இங்க பகுத்தறிவு பரிமாணம். மனிதன் வந்து அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு முன்னேறியதற்கு அடையாளம். அப்ப நம்ம இங்க உணர்வு ரீதியா ஒன்ன தொடுவதற்கும் மனோ ரீதியா ஒன்ன தொடுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த செயல் மூலமா புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப மனசானது நம்மளை ஒரு செயல் செய்ய தூண்டுது அப்படின்னா அந்த செயல் செய்தால் என்ன நன்மை, செய்யாவிட்டால் என்ன தீமை அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி நம்ம நமக்குள்ளேயே எழுப்பி அதற்கான விடையும் நம் விவேகத்தால அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அந்த செயல் விளைவுகள் வந்து நம்மை பாதிக்காது, இல்லாவிட்டால் செயல் விளைவுகளும் நமக்கு பாதிப்பை கொடுத்து விடும் என்று இந்த செயல் மூலமாக புரிய வைக்கிறார். அப்போ அந்த செயலற்ற இருப்பை நம்ம கவனத்தில் கொண்டு சில நொடிகள் நம்ம அப்படியே நிற்பதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் என்று புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இருப்பு என்பதை வந்து எப்போதும் உருவாக்க வேண்டியது கிடையாது, அது எப்போதும் இருக்கின்ற ஒன்று என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப இதுதான் நம்ம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது இருப்பை வந்து நம்ம புதுசா உருவாக்க வேண்டியது கிடையாது, அந்த இருப்பு எப்போதும் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இருப்பானது தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக இந்த உடலையும் மனதையும் கையாள்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் போதும், நமக்கு இந்த ரிஷிகள் சொல்ல வருகின்ற ஆழமான உட்பொருள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் பார்க்கிறோம். அப்ப இங்க மேலும் வந்து சாதகனுக்கான உபதேச குறிப்புகளா இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது, இந்த செயல்ல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அத்வைத உபதேசம் என்பது சாதகனுக்கு சாதனை செய்ய சொல்லி எந்த கட்டளையும் கொடுப்பது கிடையாது. இங்க அத்வைதம் சொல்லுகின்ற விசேஷத்தன்மையே என்ன அப்படின்னா, நீ அதை செய் இதை செய் அப்படின்னு ஏதாவது ஒரு பயிற்சி முறையை வந்து அத்வைத வேதாந்தம் சொல்லி கொடுக்குதா அப்படின்னா, அப்படி எந்த பயிற்சி முறையும் சொல்லி கொடுக்காது. அந்த மாதிரி எந்த கட்டளைகளும் இந்த அத்வைத வேதாந்தத்திலே இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டும் என்ற வாசனை கரையாமல் நான் அறிந்தேன் அப்படிங்கிற உறுதி ஒருத்தனுக்கு வராது. அப்ப இந்த உபதேசத்தை வாக்கியமாக அல்ல, அதை கண்ணாடியாக பயன்படுத்து என்பதாக இங்க சுட்டி காட்டுகிறார்கள் ரிஷிகள் என்று பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம இந்த உபதேச வாக்கியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு குளூ கொடுக்கிறாரு. கண்ணாடி வந்து உருவத்தை காட்டும், ஆனால் அந்த கண்ணாடி எந்த உருவத்தையும் உருவாக்காது. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட்டுங்க. கண்ணாடி வந்து உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டும், ஆனால் கண்ணாடி தானாகவே உருவத்தை உருவாக்க முடியாது. இது உங்களுக்கு புரியுதா? அப்ப இது புரிந்து கொண்டால் மனமானது இங்கு பிரவிருத்தியின் காரணமாக விவகாரத்தை வெளிப்படுத்தி காட்டும், ஆனா அந்த மனதினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த விவகாரங்கள் எப்படி வெளிப்பட்டது, அதற்கான அதிஷ்டானம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அறிவு என்று தெரிந்து கொண்டா, அந்த அறிவு இருப்பதனால்தான் இங்க இந்த மனம் வந்து அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இங்க எல்லாவற்றையும் அறிகிறது அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மையை நாம் இங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இவ்வாறு ஒரு ஓமானத்தின் மூலமாக நமக்கு ரிஷிகள் புரிய வைக்கிறார்கள் என்று இங்க உபதேசமாக சொல்றார். அப்ப நம்ம அதை இங்க உள் வாங்கிக்கணும். அதாவது அவங்க சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை ஒரு உபதேசத்தை வந்து உபநிஷத்து சொன்னாலும் சரி ரிஷிகள் சொன்னாலும் சரி, அந்த வாக்கியம் எதற்காகன்னா கண்ணாடியில ஒரு உருவம் பிரதிபிம்பித்து காட்டுவது போல இங்கு நமக்கு அந்த விஷயத்தை அவர்கள் புரிய வைக்க அது மாதிரி உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தையானது அந்த கண்ணாடியை உருவாக்கவில்லை, அத ஏற்கனவே ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் அதை பிரதிபிம்பித்து காட்டும். அப்போ ரிஷிகள் ஏற்கனவே உணர்ந்த உண்மைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஊடகத்தை கையாள்கிறார்கள். அது வந்து ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு ஆச்சாரியராக இருக்கலாம், எப்படி வேணா வெளிப்படும். அதாவது இந்த உபதேசம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அது எப்படி வேணா ஒரு ஊடகத்தின் வழியாக தானே வர முடியும், நேரடியாக அந்த உபதேசத்தை எப்படி கொடுக்க முடியும். அப்போ அது அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு மீடியம் எது அப்படின்னு கேட்டால் இந்த பாடி மைண்டு. அந்த பாடி மைண்டுக்கு வெளியிருந்து ஒரு பாடி மைண்டு டீச் பண்ணோம். அப்போ அந்த டீச்சிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடி மைண்டில் புலன்களும் அறிவும் இருக்குது. அப்போ இதை வச்சு அந்த பாடி மைண்டு சொல்கிறதை இந்த பாடி மைண்டை ஏற்றுக்கிட்டு அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு வாழ்வது தான் இந்த பாடி மைண்டும் கரைஞ்சி போறதுக்கான ஒரு காரணமா அமையும் என்று இங்க ரிஷிகள் தன்னுடைய உபதேசத்துல சுட்டி காட்டுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்ப நீங்க எப்படி இதெல்லாம் அணுகணும் அப்படின்னு உபதேசமா கேட்டீங்கன்னா, இங்க உங்களுக்கு உபதேசம் எப்படி வேணா வரும், அது ஒரு புத்தகத்தின் மூலமா வரலாம். நீங்க திடீர்னு எப்படியே யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு கமெண்ட் வரும், அது உங்க சந்தேகத்துக்கான பதிலாக கூட இருக்கும். நீங்க வந்து ஏற்கனவே மனசுல ஒரு சந்தேகம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க, அதை யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க கையில ஒரு புத்தகம் யாரோ கொண்டு வந்து கொடுப்பாங்க, அல்லது நீங்களே எதிர்த்தமா இந்த புத்தகத்தை படிக்கலாம் இன்னைக்குன்ட்டு எடுத்து அந்த புக்கை எடுத்து பிரிப்பீங்க. அதுக்குள்ள ஒரு கட்டளை இருக்கும், அது கரெக்டாக உங்க கண்ணுக்கு படும், அப்போ உங்க சந்தேகத்துக்கு தெளிவு அதுலயே கிடைச்சிடும். அப்ப இப்படியெல்லாம் கூட நடக்கும், ஏன்னா இதுதான் அந்த யூனிவர்சல் லா, அந்த இயற்கையினுடைய நியதிக்குள்ள தேடுகின்ற உண்மையான மனசுக்கு அதற்கான பாதை திறக்கப்படும், அது வெளிப்படுகின்ற விஷயங்கள் மாறலாம், ஆனா அது விஷயத்தை உபயோகப்படுத்துவதற்கான மீடியத்தை மாற்றலாம், ஆனாலும் நமக்கு தேவையான தகவல்கள் அது கொடுத்து கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கின்ற அதைத்தான் நீங்க உபதேசம் என்பதாக பார்க்க வேண்டாம். ஆனால் அந்த உபதேசம் வெளிப்படுவதற்கான கருவிகள் தான் இங்க இந்த உடலும் மனசும், இந்த புத்தகங்களும் நூல்களும் சாஸ்திரங்களும். ஆனா அதை வெளிப்படுத்துவது எதுன்னா எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக அந்த அறிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த செயலில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இங்க வந்து ஒரே ஒரு வரியில நாம இந்த செயலினுடைய உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த செயல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உபதேசம் வந்து செயலுக்காக வந்த வாக்கியம் கிடையாது, செயலற்ற இருப்பை சுட்டி காட்டுவதற்கான உபதேசம் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப இப்படிதான் நம்ம அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வருகின்ற ரிஷிமார்கள் வந்து ஏதோ நம்மளை செயல் செய்ய தூண்டுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது, செயலற்ற இருப்பை சுட்டி காட்டுவதற்காக இவ்வாறு விளக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுட்டி காட்டுகிறார். அப்ப இங்க சூன்யவாத நிராகரிப்பு மூலமா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இருப்பு உறுதி செய்யப்படுகிறது. அதாவது சூன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புத்த மதம் இருக்கிறது என்று சொல்வதைய நம்முடைய சனாதன தர்மம் வந்து மறுக்கிறது. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்ம விசாரித்து பார்த்து விவேகத்தினால் இப்ப நம்ம புரிஞ்சு கொண்ட பிறகு இப்ப நமக்கு என்ன தெரியுது, சூன்யத்தை நம்ம நிராகரிக்கணும், ஆனா இருப்பை உறுதி செய்யணும். அப்ப சத்து இருப்பதினால் தான் இங்க எல்லாம் இருக்கிறது என்று புரிந்துவிட்டால் அங்கு சூன்யம் என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப ரெண்டாவது, இந்த சத்து இருப்பதினாலதான் மாயாவுக்கு அதிஷ்டானமா அது தேவைப்படுது. ஒரு மாயை வந்து வெளிப்படணும் அப்படின்னா அந்த மாயை சும்மா வெளிப்படாது, அந்த மாயைக்கு ஆதாரமாக ஒரு இருப்பு இருக்க வேண்டும் அல்லவா, அதுதான் இங்கு பிரம்மம் என்று சுட்டி காட்டுது. அப்ப இங்க உபனிஷத் சொல்லுகின்ற இந்த மாதிரி உபதேசங்களை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஏதோ செயல் செய்வதற்காக சொல்லுதுன்னு எடுத்துக்காம நம்முடைய வாசனைகளை கரைப்பதற்காக சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பாருங்க அப்படிங்கிறது இந்த செயலினுடைய ஆழமான உட்பொருளா உள்வாங்கிக்குங்க. அடுத்தது 33வது செயல், காலபாவே புரோத்யுக்திகி கால வாசனையா யுத்தம் சிஷ்யம் பிரத்யேவ தேனாத்ர திதீயம் ந கி சங்கியத்தே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, உண்மையிலே வந்து காலமே இல்லாத நிலையிலே அங்க வந்து முன்பு என்று ஒரு வார்த்தையே சொல்லுது இந்த உபநிஷதம், அதாவது புறா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. புரேத்யுக்திகி கால வாசனா யுத்தம் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தையில புறா அப்படிங்கிற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துது இல்லையா, அந்த முன்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப முன்பு என்று சொல்லப்படுவது கால வாசனையினால் மூழ்கி இருக்கும் சிஷ்யனை நோக்கி மட்டுமே அவ்வாறு சுட்டி காட்டப்படுகிறது. அதனால் இங்கு இரண்டாவதாக ஒன்று இருக்கிறது என்று சந்தேகம் எழுந்துவிடக் கூடாது என்று இங்கு அறிவுறுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த 33வது செயல் வந்து மீண்டும் அத்வைதத்தை ஆழமா நிலைநாட்டுறதா இங்க வித்யாரிணர் வந்து எடுத்து கொடுக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இங்க ஒரு உபனிஷத்தை நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உபனிஷத்தே சொல்லுது, மூன்று காலங்களுக்கும் அப்பாற்பட்டது சத்து, அது முக்காலத்துக்கும் கட்டுப்படாதது அப்படின்லாம் சொல்லுது. அப்புறம் கடைசியில ஒரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, புறா இதற்கு முன்பு இவ்வாறு சொல்லப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும். அப்ப உடனே சிஷ்யனுக்கு சந்தேகம் வரும், என்னடா மூன்று காலங்களும் இல்லைன்னு சொல்லுது, அப்புறம் பார்த்தா முன்பு இவ்வாறு இருந்தது என்று சொல்லுது, அப்ப இது முக்காலமும் இல்லைன்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டுட்டு அப்புறம் முன்பு இப்படி நடந்ததுங்கிற மாதிரி சொல்லுது, அப்ப இது என்ன முரண்பாடா இருக்குது அப்படின்னு சந்தேகம் அவனுக்கு வரலாம். ஆனா அது சிஷ்யனுக்கு புரிய வைப்பதற்காக, ஒரு புரிதலுக்காக அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டு சொல்றோமே தவிர, உண்மையிலேயே அந்த இருப்புக்கு வந்து காலதேசம் கிடையாது, அது காலதேசங்களை கடந்து நிற்கிறது. ஆகவே அந்த சுட்டி காட்டுகின்ற வார்த்தையை வைத்து கொண்டு இரண்டாவதாக ஒன்று இருக்கிறது என்ற சந்தேகம் எழக்கூடாது என்று இந்த செயல்ல வித்யாரணர் தெளிவுபடுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பொதுவாக நம்ம வந்து அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா உண்மையில் வந்து கால தேசம் என்பது கிடையாது, அதாவது காலமும் கிடையாது தேசமும் கிடையாது. இது நம்ம ஏற்கனவே உபநிஷத்து வகுப்பு எடுக்கும்போது ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறோம். கால தேசம்ங்கிற டாபிக்லயே ஏகப்பட்ட மணி நேரம் பேசியிருக்கிறோம். அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ்ங்கிற டாபிக் எடுத்து பேசும்போது இங்கு காலமும் தேசமும் ஏன் இல்லை, அது ஒரு மாயை. அப்ப அது மாயைங்கிறது எப்படி நிரூபிக்கப்படுது? இப்ப நாம எல்லாம் சாதாரணமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், காலமும் இருக்குது தேசமும் இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க உண்மையிலேயே இந்த கால தேசம் கடந்து வெளியே பூமியை விட்டு வெளியே போயிட்டா கால தேசம் இல்லை நமக்கு. ஏன்னா பூமிக்குள்ள இருக்கும்போதுதான் உங்களுக்கு இரவு பகல் வருகிறது. அந்த இரவு பகல் மூலமா தான் உங்களுக்கு வந்து 24 மணி நேரம் வருகிறது. அப்ப அந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கு ஆயுட்காலம் நிர்ணயம் ஆயிக்கிறது, இந்த உடம்புக்கான ஒரு ஆயுட்காலம். அப்ப இந்த ஒரு நாள் கழிந்தது, இரு நாள் கழிந்தது, அப்புறம் ஒரு வருடம் போனவனே 365 நாட்கள் கழிந்தது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்னுடைய ஆயுள் கரைஞ்சிக்கிட்டே போகுது, இப்ப எனக்கு 85 வயசு ஆச்சு, இப்ப எனக்கு 90 வயசு ஆச்சு, எனக்கு 100 வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கான ஒரு லிமிட்டேஷன், ஒரு காலம் கொடுக்கப்பட்ட காலம், அதுதான் ஆயுட்காலம். ஆனா இது வந்து இந்த உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் இருக்கா அப்படின்னா ஆத்மாவுக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த உடம்பை விட்ட பிறகு இங்க மனசு வெளியே கிளம்பிடும் இல்லையா. நம்முடைய அத்வைத வேதாந்தத்துல வந்து உடம்பை விட்ட பிறகு உயிர் வெளியே கிளம்பிடுதுங்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க வந்து ஏற்கனவே படிச்ச பாடத்தை போட்டு இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இங்க ஒரே உயிர் தான், அது உணர்வு மயமா ஊடுருவி இருக்கு ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும். அதனால உங்களுக்கு ஒரு உயிர் எனக்கு ஒரு உயிர் எல்லாம் இல்லை, ஒரே உயிர் தான். ஆனா இங்க உடம்பு டேமேஜ் ஆனதுனால உயிர் போயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். உடம்பு தான் டேமேஜ் ஆயிடும், உயிர் போயிடும். ஏன்னா உயிர் உள்ள இருந்து இயங்குவதற்கான அந்த சக்தியை வந்து அந்த உடம்பு டேமேஜ் பண்ணிக்கிட்டதுனால செயல்பாட்டை இழந்துருச்சு. அது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ நான் கம்ப்யூட்டர்ல வந்து சாஃப்ட்வேர் போட்டு வச்சிருக்கேன், விண்டோஸ், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு இயங்கிட்டு இருக்குது என்னுடைய கம்ப்யூட்டர். ஆனா என்னுடைய ஐசி திடீர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் ஆகி பேர்ன் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹார்ட்வேர் தான் பேர்ன் ஆயிடுச்சு, ஆனா சாஃப்ட்வேர் அப்படியே தான் உள்ள இருக்கு. அப்போ நான் உடனே என்ன பண்றேன், டெக்னிக்கல் சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி என்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்து பேர்ன் ஆயிடுச்சுன்னு உடனே அவர் வந்து உள்ள போர்டை கழட்டி பார்த்துட்டு, சார் மதர் போர்டில் ஐசி போயிடுச்சுட்டு வேற ஒரு புது மதர் போர்டை மாத்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ மீண்டும் நான் உள்ள போட்டிருக்க டேட்டாஸ் அந்த சாஃப்ட்வேர்லாம் அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸும் நடக்கவே இல்லை. இல்லை அப்ப இப்படி புரிஞ்சுக்கணும், உயிருங்கிறது கண்ணுக்கு தெரியாத சூட்சமம், அது சாஃப்ட்வேரு. ஆனா பாடிங்கிறது கண்ணுக்கு தெரியற ஸ்தூலம், அது ஹார்ட்வேரு. அப்ப இங்க நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்ப பாடி மாறலாம் ஆனா சாஃப்ட்வேர் மாறணுங்கிற கட்டாயம் கிடையாது இல்லையா. அது அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி இங்க உயிர் அப்படிங்கிறது ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் ஊடுருவி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உயிர் என்னுடைய உயிர்னு நம்ம தனியா அபிமானம் பண்றது நம்முடைய அஜ்ஞானம். அந்த உயிரை மட்டுமா நம்ம என்னுடைய உயிர்னு அபிமானம் பண்றோம், உடம்ப கூட தான் என்னுடைய உடம்புன்னு நம்ம அபிமானம் பண்றோம். ஆனா உடம்ப விட்டுட்டு அப்புறம் நம்ம வெளியே போயிட்டோன்னு சொல்றோம். அப்புறம் நாமளே பேசும்போது என்ன சொல்றோம், இங்க இவ்வளவு நாள் இருந்தாருங்க இப்ப போயிட்டாருங்கிறோம். போயிட்டாருன்னா அப்ப எங்க போனாரு, இங்க தானே படுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கேட்டோம்னா, இல்ல இல்லைங்க இது அவரு உடம்பு, அவரு போயிட்டாருன்னு அப்ப சொல்றோம். அப்போ நமக்கு தெளிவு வருது, இங்க படுத்துக்கிட்டு இருக்கிறது உடம்பு தான், அவரு போயிட்டாரு அப்படின்னு நம்ம தெரியும் போது, அப்புறம் உயிரோடு இருக்கும்போது அவர் இருக்காரு அவர் இருக்காருன்னு இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுதான் நம்ம இடத்துல வந்து இந்த குழப்பம், அதாவது எது ஸ்தூலம் எது சூட்சமோ எது உயிர் எது உணர்வு எது இருப்பு இதெல்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா இதை பூரா நம்ம கத்துக்கவே இல்லை, இது மாதிரி பாடங்கள் நமக்கு கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுல வரக்கூடிய ப்ராப்ளம் இது. அதை இங்க சொல்றாரு, இந்த மாதிரி சிஷ்யர்கள் வந்து இப்படி தவறு தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம சுட்டி காட்டுவதற்கான அவர்களுடைய பாஷையில அவர்களுக்கு புரியக்கூடிய நடைமுறையில நம்ம அதை எடுத்து புரிய வைக்கிறதுக்காக பேசுவோம். ஆனா அந்த பேச்ச வழக்குல வரக்கூடிய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு நீங்க உடனே இரண்டாவதான ஒரு விஷயம் இருக்குதான்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்க கூடாது. நீங்க இருப்பது இருப்பு மாத்திரமே, ஆனா அந்த இருப்பு வெளிப்பட்டு பிரகாசிக்கின்ற ஊடகமா இந்த உடம்பையும் மனசையும் உருவாக்குதுங்கிறதுக்காக, இந்த உடம்பு மனசு உண்மையிலேயே இருக்குதானா, இல்ல இது தோன்றி மறையக்கூடியது, அதுக்கு ஒரு கால தேசம் இருக்கிறது. ஆகவே உண்மையில் காலம் என்பதே இல்லை, தேசம் என்பதும் இல்லவே இல்லை. இருந்தாலும் உபநிஷதம் முன்பு என்று பேசுவதை வைத்துக் கொண்டு காலம் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்முடைய பழக்க தோஷத்தினாலே நாம் அவ்வாறு புரிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சொல்லாலே ஒரு காலத்தில் ஒன்று நடந்தது, பிறகு இன்னொன்று இவ்வாறு உருவாகியது என்று நாம் இதுவரை இருமை வார்த்தைகளை ஏற்றி வைத்துக் கொள்கிறோம். ஆனா உண்மையில் அப்படி எதுவுமே உருவாகவும் இல்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆழமா புரிய வைக்கிறார். அதனால இங்கு துவைதம் என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே கூடாது, அது மனதின் கற்பிதம், மனதனுடைய அந்த இருமைத்தன்மை அப்படிங்கிறது இந்த செயல்லையும் நிரூபணம் பண்றார். அதாவது இப்போ நம்ம வித்யாரண்யருடைய இந்த செயல்களை வந்து இப்போ நம்ம ரொம்ப க்ளோஸ் அப் வாட்ச் பண்ணிட்டு வந்தா என்ன புரியுது அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு பூத விவேகத்துல பஞ்சபூதங்களுடைய தன்மைகளை சொல்லிக்கிட்டே வந்தவர் இப்போ அடுத்த டாபிக் மாறி இங்க இருமைகள் எல்லாம் ஒருமையை பத்தி கொஞ்சம் ஆணித்தரமா நமக்கு புரிய வைக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது பஞ்சபூதங்கள் பலவாறாக இருந்தாலும் இது மாதிரி தோன்றுவதெல்லாம் தோற்றம் மாத்திரம்தான், ஆனால் இருப்பு ஒன்று மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுவதற்கான சில முக்கியமான கருத்துரைகளை இங்கு நம்ம இடத்துல பகிர்ந்து கொண்டு வருகிறார் என்று நம்ம பார்த்து கொண்டே வரோம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம ஒவ்வொரு செயலும் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கத்தையும் பார்த்து கொண்டே வரோம். அப்ப இங்க இந்த செயல்படி பார்க்கும்போது புற அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டு முன்பு என்பது உண்மையிலேயே காலமா எடுத்துக்க கூடாது. அது சிஷ்யனினுடைய அந்த பதிவுகளில் அவனுடைய வாசனைகளில் இருக்கின்ற அந்த கால தேசத்தை தளர்க்கின்ற ஒரு உபதேசமாக அதை பார்க்க வேண்டும். அதனால இரண்டு உண்மைகள் என்ற கருத்து எப்போதும் இல்லவே இல்லை. ஒரே ஒரு உண்மை இருக்கிறது, அது இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அதுவே சத் என்று இங்கு சந்தேகம் இல்லாம நிரூபிக்கிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்ப பிரம்மம் சத்து என்பது கால தேசத்திற்கு அப்பாற்பட்டது. அப்ப சிஷ்யனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவன் கால தேசத்துக்குள்ள வந்திருக்கிறான், அவனுக்கு வந்து உடம்பு இருக்குது, உலகம் இருக்கிறது, ஆகவே அவன் கால தேசத்துக்குள்ள வந்திருக்கிறான். அப்ப அவனுக்கு புரியற மாதிரி கால தேசத்துலதான் அவனுக்கு காரியத்தை சொல்லி புரிய வைக்க முடியும். அவன் பிரம்மத்தை வந்து இன்னும் உணர ஆரம்பிக்கல, ஆனா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அவனுக்காக சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா கீழே இறங்கி வந்து அவனுக்கு புரிய வைக்குது. குருமார்களும் அப்படிதான் கீழே இறங்கி வந்து அவனுக்கு புரிய வைப்பாங்க. அப்போ இவன் சிஷ்யனை பொறுத்த வரைக்கும் காலம் காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறான், அதில் வாசனைகளால் பழக்கப்பட்டவன் என்று புரிய வைக்குது. அப்ப உபதேசம்னு எடுத்துக்கிட்டா சிஷ்யனுக்கு புரிகின்ற மொழியிலே அது இறங்கி உபதேசிக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படிதான் நம்ம இந்த செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நிதித்தியாசனம் அப்படின்னு இந்த செயல் எடுத்துக்கிட்டா பயிற்சி என்ன அப்படின்னா, காலத்துக்கு முன்னாடி இங்க ஒண்ணு இருந்ததா அப்படின்னு கேட்டா, காலத்துக்கு முன்னும் ஒண்ணு இல்லை, காலத்துக்கு பிறகும் ஒண்ணு இருக்க போறது இல்லை, ஏன்னா இங்க காலமே இல்லை அப்படிங்கறதுதான் விஷயம். ஏன்னா காலமும் தேசமும் மனதின் கற்பிதம். அப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்த உருவாக்குறோம் அப்படின்னா மனசுதான் உருவாக்குது, ஒரு விஷயத்த அனுபவிக்கிறோம்னா மனசுதான் அனுபவிக்குது, ஒரு விஷயத்த வேண்டாம்னு அழிச்சுக்கிறோம்னா மனசுதான் அழிச்சுக்குது. இதுக்கு என்ன உதாரணம், நம்முடைய ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை, மீண்டும் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலையில நாம என்னத்தை எடுத்து பாக்குறோம்னா கால தேசங்கள் அதுல தெரியும். அதுக்கு நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எடுத்த ரிபு கீதையிலையும் விளக்கம் கொடுத்துருக்குறேன், சாந்தோக்கிய உபநிஷத்துலையும் விளக்கம் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்க விழிப்பு நிலையில இருக்கிற உலகம் வந்து நீங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீங்க விழிப்பு நிலையை கடந்து தூக்கம் போயிட்டீங்கன்னா தூக்கத்துல இந்த உலகம் காணாம போய் கனவு உலகம் வரும். அந்த கனவு உலகத்துக்கும் ஒரு கால தேசம் இருக்கு, ஆனா அது எவ்வளவு நேரம்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது கற்பனை. அதுவே நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன பிறகு உங்களுக்கு அங்க காலமும் இல்லை, தேசமும் இல்லை, மனசும் இல்லை, அப்ப உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப மனசுன்னு வந்தா தான் உங்களுக்கு கால தேசமே தெரியும். அப்ப நீங்க உங்க விழிப்பு நிலையில பார்க்கிற இந்த உலகம் என்பது மனதின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதனாலே இங்கு காலமும் தேசமும் இருப்பதாகவே மனசு எண்ணுகிறது. ஆகவே அதை நாம் தடுக்க வரவில்லை, நம்முடைய உபதேசத்தின் மூலமாக புரிய வைக்க வருகிறோம் அப்படின்னு இங்க ரிஷி சொல்றாங்க. அதைத்தான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த செயலினுடைய அர்த்தம் அப்படிதான் நீங்க இங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த எண்ணம் யாருக்குள் தோன்றுகிறது அப்படின்னு நீங்க திருப்பி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே எழுப்பி கேட்டீங்கன்னா, அந்த காலமற்ற இருப்பை கவனத்தில் வைத்து சில நொடிகள் நீங்க நின்று பழகினா உங்களுக்கு தெரியும், உண்மையிலே நான் கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்மா அறிவு என்பது நன்கு விளங்கும் என்று நிதித்தியாசன பயிற்சியாக இதை செய்ய சொல்றாங்க. அப்புறம் நம்ம இதை உறுதி செய்யறது எப்படின்னா, இப்ப நம்ம இந்த உபதேசங்கள் எல்லாம் நல்லா உள்வாங்கிட்ட பிறகு நான் இந்த காலத்திலும் இல்லை, தேசத்திலும் இல்லை, ஆனால் உண்மையில் காலமும் தேசமும் என்னுள் எழுகிறது என்று புரிய வந்துடும். அதாவது நீங்க ரொம்ப டெப்தா இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள போய் உங்களை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, இங்க காலமும் தேசமும் உங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்குள்ள தோன்றி இருந்து மறைகிறது. அப்ப இங்க நீங்க தான் இந்த உலகத்தை படைச்சு, நீங்க தான் இந்த உலகத்தை அனுபவிச்சு, நீங்க தான் வேண்டாங்கும் போது இந்த உலகத்தை அழிச்சுக்கிறீங்கிறதையும் நீங்க அனுபவபூர்வமா நிரூபணம் பண்றதா இந்த இடத்துல வித்யாரண்யர் இந்த செயல்ல நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உபநிஷத்தினுடைய வார்த்தைகளை வரலாறு போல எடுத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அது மனநிலையை மாற்றுகின்ற மகத்தான ஒரு உபதேச மொழி என்பதாக பார்க்க வேண்டும் என்று மிக சாதகனுக்கான உபதேசமாகவே புரிய வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி உபநிஷத்துக்கள் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு ஏதோ கதை சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வரலாறுகள் எல்லாம் வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒரு கதை மாதிரி இருக்கும். இந்த மன்னன் இந்த காலத்தில் ஆண்டான், அவன் இப்படியெல்லாம் ஆண்டான், இப்படியெல்லாம் நடந்தது, அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் படிப்போம். அதெல்லாம் வரலாறு. அப்போ வரலாறு வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும், அது வேணால் கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உபநிஷத்தம் வந்து அந்த மாதிரி கதை மாதிரி கேட்கக்கூடாது. உபநிஷத்தம் வந்து உபதேசம் பண்ணுகின்ற விஷயம், அது கதை கிடையாது. அப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறதுல தான் நமக்கு புரிதல் இருக்கிறது. கதை கேட்குற மாதிரி உபநிஷத்தை கேட்கக்கூடாது, இதை வந்து ஒரு உபதேசமாக கேட்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சாதகனுக்கான உபதேச குறிப்புகளில் அறிவுறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே முன்பு பிறகு என்ற சிந்தனைகளும் இந்த விஷயங்கள் புரியும் போது தானாகவே கரையத் தொடங்கும். அப்போ அங்கே இருமைகள் இல்லாமல் போகும். அப்போ காலம் தேசம் கரைகின்ற இடத்திலே இருமைகள் இருக்காது, அந்த இடத்திலே அமைதி தானாக உருவாகிறது என்று இங்கே உபதேச குறிப்புகளிலே சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ ஒரே ஒரு சித்தாந்த வரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முன்பு என்பது கால உண்மை அல்ல, கால வாசனையிலிருந்து விடுவிக்கும் உபதேச கருவியாக இந்த செயலில் நீங்கள் பார்க்கணும் என்று சொல்கிறார். அதாவது ஒரு வார்த்தை புறா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே சான்ஸ்கிரிட் பேஸில் பேசும்போது அந்த புறானா முன்பு என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் முன்புன்னு என்று ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறது உபதேசத்துக்காக சொல்கிறோம். அதை நீங்கள் வந்து காலம் இருந்தது என்பதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த உபதேசத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன விளங்கியதுங்கிறத மட்டும் எடுத்துக்குங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல அறிவுறுத்துவதாக பார்க்க வேண்டும். அடுத்தது ஸ்லோகம் 34. சோத்யம் வா பரிகாரோ வா கிரியதாம் துவைத பாசையா அத்வைத பாசையா சோத்யம் நாஸ்தி நாபி ததுத்தரம். இங்க என்ன சொல்றாருன்னா, இதனுடைய விளக்கம், கேள்வி எழுப்புவதோ அதற்கு பதில் கூறுவதோ துவைதத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தலாம், ஆனால் அத்வைதத்தின் மூலமாக கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல இந்த செயலில் புரிய வச்சிட்டார். அதாவது பொதுவாக வந்து நமக்கு இருமைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு கேள்விகள் வரும். ஏன்னா அந்த இருமை எண்ணம் என்ன பண்ணுதுன்னா, எது சரி எது தவறுன்னு அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு உந்துதலாக மாறி நமக்கு கேள்விகளாக மாறும். ஆனால் அதனால் தப்பு இல்லை. ஆனால் அது கேள்வி பதிலாக வந்து நமக்கு ஒரு தெளிவு வரும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி பதில் அப்படிங்கிற நிலையில பார்த்தா அது துவைதம்தான். ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தர் பதில் சொல்கிறாங்க. அப்போ கேள்விக்கும் பதிலுக்குமான இரண்டு விஷயங்கள் அங்கே தேவைப்படுது. ஆனால் இது கேள்வியும் பதிலும் நம்ம எழுப்பி அதில் ஒரு தெளிவு அடைந்து விட்ட பிறகு அங்கே கேள்வியும் நானே பதிலும் நானேங்கிற நம்முடைய உண்மை நிலை நமக்கு புரியும். அப்போது அங்கே கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரமே என்பது அனுபவமாகும். அப்போ இந்த நிலையில அத்வைதம் வெளிப்படுகிறது என்று இந்த செயலில் அழகாக புரிய வைக்கிறார். அப்போ கேள்வி கேட்பதும் அதற்கு விளக்கம் சொல்வதும் என்றெல்லாம் துவைதத்தின் எல்லைக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அங்கே கேள்வி கேட்பவன் கேட்கப்படும் விஷயம் பதில் என்று பல பிரிவுகள் இருக்கின்றது. ஆனால் அத்வைத நிலையில் இந்த பிரிவுகள் கரைந்து விடுகின்றன. அங்கே கேள்வி எழுவதற்கான இரண்டாவதாக ஒருவன் இல்லவே இல்லை, அதற்கான இடமே அங்கு இல்லவே இல்லை. ஆகவே பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை என்பதாகவே இந்த செயல் நமக்கு ஆழமாக அறிவுறுத்துகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து வித்யாரண்யர் என்ன நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறார் அப்படின்னு நம்ம இந்த செயலில் பார்த்தோம்னா, இது எத்தனாவது செயல் அப்படின்னா 34, பூத விவேகத்தில் 34வது செயலில் நமக்கு என்ன அறிவுறுத்த விரும்புகிறார் அப்படின்னா, அத்வைதத்தை ரொம்ப ஆழமாக நிலைநாட்டுறார். அதாவது இரண்டாவதாக ஒரு விஷயத்தை எப்பயுமே எடுத்துக்கக்கூடாது. இரண்டாவதாக ஒரு விஷயம் உங்களிடத்துல இருக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே மைண்டு தான் இருக்குது, அங்கே அறிவு இல்லை அப்படிங்கிறத ஆழமாக நிரூபிக்கிறார். அப்போ நாம் இதை நல்லா உள் வாங்கிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லையா, இதை நம்ம உள் வாங்கிட்டா தான் நம்ம அறிவில் இருக்கிறோமா மனசில் இருக்கிறோமாங்கிறத நம்ம அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் தெரியல, நான் அறிவாக இருக்கிறேன்னா மனசாக இருக்கிறேன்னா எனக்கு தெரியலீங்களே. ஆனால் சில டைம் பார்த்தா நான் பெரிய ஞானி மாதிரி பேசுகிறேன், சில டைம் பார்த்தா அஜ்ஞானத்தில் திருதிருன்னு முழிக்கிறேன். அப்போ என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டால் அதுதான் உங்களுடைய தெளிவுக்கான விஷயம். எப்படின்னா, இரண்டாவதாக ஒரு விஷயத்தை நீங்கள் பற்றிட்டீங்க அப்படின்னா அது மனசு தான் உங்களை அப்படி சேட்டப் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஆனால் நான் மட்டுமே இருக்கிறேனுங்கிற தன்னுடைய இருப்பில் இருந்து கொண்டு இங்கே எல்லாவற்றையும் சாட்சியாக பார்க்குறீங்க அப்படின்னா அங்க தூய இருப்பா நீங்க இருக்கிறீங்க, சாட்சியா இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்ப இது அவங்கவங்களேதான் முடிவு செய்யணுங்கிறத இங்க ஆழமா இந்த செயல் மூலமா இங்க வித்யாரண்யரும் நிரூபணம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்படி அத்வைத விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து பூத விவேகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியம் என்று பார்க்கிறோம். இங்க துவைதம் அத்வைதம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை வச்சு கம்பாரிசன் பண்ணி காட்டுறார் இங்க வித்யாரண்யர் என்பதையும் பார்க்கிறோம். அதாவது துவைதம் அப்படின்னா அங்க கேள்வியும் இருக்கு, பதிலும் இருக்கு, தர்க்கமும் இருக்கு, அதற்கான விளக்கமும் இருக்கு. ஆகவே அதை ஒரு விவாதம் என்று பார்க்கிறோம். அங்கே இருமைகள் நிச்சயமாக இருக்கும், ஏன்னா அங்க ஒரு விவாதம் நடக்குது, தர்க்கவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தர்க்கத்திலே ஒரு கேள்வி ஒரு பதில் என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே அங்கு துவைதம் இருக்கிறது. ஆனால் அத்வைதம் என்றால் அது நேரடி இருப்பு, அங்கு இரண்டாவதான ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அந்த நிலையிலே கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை, தர்க்கமும் இல்லை, அந்த தர்க்கத்திற்கான விளக்கமும் இல்லை, விவாதமும் இல்லை. அப்ப என்ன இருக்குதுங்க? அமைதி மாத்திரமே இருக்கிறது, அங்க வெறும் அமைதி. அப்ப நீங்க வந்து உண்மையிலேயே நான் அத்வைதத்துக்குள்ள வந்துட்டேன், நான் வந்து அந்த இருப்பா தான் இருக்கிறேன், நான் அந்த சாட்சியா தான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களை உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களிடத்துல மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? சாந்தி அடைஞ்சிடும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ற அந்த சாந்தி சாந்தி சாந்தின்னு உபநிஷத்துல சாந்தி மந்திரங்கள் எல்லாம் வரும். கடைசியா சாந்தி சாந்தி சாந்திஹின்னு சொல்லும், ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. அப்ப அமைதி 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 அப்படின்னு ஏன் மூன்று தடவை உச்சரிக்கிறாங்க அப்படின்னா, இங்க உண்மையிலேயே அத்வைதம்னா அமைதி தான். ஏன்னா அங்க தர்க்கம் இல்லை, விளக்கம் இல்லை, அங்க கேள்வி இல்லை, பதில் இல்லை, பிரிவுகள் இல்லை, இரண்டாவதான விஷயம் இல்லவே இல்லை. அப்ப இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்பதை இங்கு நிரூபணம் செய்வதற்காகவே அங்கு அமைதி வந்துவிட்டால் அங்கு அறிவு பிரகாசிக்கிறது என்ற அர்த்தம். அந்த நிலையில அங்க ஆத்மா மட்டுமே இருக்கிறது, அங்க தர்க்கத்துக்கு இடமே கிடையாது, கேள்விக்கு இடமே கிடையாது. அந்த நிலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல உணர்த்துறார். அப்ப அத்வைதம் இங்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்குதுன்னா அது பதிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது, அது உங்களுடைய கேள்வி கரைகின்ற இடமாக பார்க்க வேண்டும் என்று புரிய வைக்கிறார். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இப்ப நீங்க அத்வைத சாஸ்திரத்தின் மூலமா பெறப்பெற்றீர்கள் அப்படின்னா அது ஏதோ உங்களுடைய கேள்விக்கான பதில் என்று பார்ப்பதை விட உங்களுடைய சந்தேகம் கரைந்து அந்த இருப்பில் நீங்க நிற்பதற்கான ஒரு சாதனையாக அதை பார்க்க வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு புரிய வைக்கிறார். அப்ப அத்தகைய அறிதல், அத்தகைய அறிதல் வந்த பின்பு ஏன் எப்படி என்ற கேள்விகள் தவறாக தோன்றாது, அவைகள் தேவையற்றதாகவே ஆகின்றன என்று இங்க நிரூபணம் செய்கிறார். ஏன்னா அந்த தெளிவு வந்துவிட்ட பிறகு நமக்கு அந்த கேள்வி கூட தவறு கிடையாது, ஆனா அந்த கேள்வி எழுந்திருக்காது, ஏன்னா அது தேவையே இல்லாம போய்விடும். அந்த தெளிந்த ஞானம் வந்துவிட்ட பிறகு அந்த கேள்விக்கு அங்க இடமே இல்லை என்று பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்படி நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, கேள்வி கரைகின்ற இடத்தில் நின்று பழக வேண்டும் என்பது பயிற்சி. அப்ப இதற்கு விளக்கம் வேண்டும், இந்த எண்ணம் வந்தால் அதை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா அது மனசனுடைய வெளிப்பாடுங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். அப்ப உடனே நீங்க அந்த மனதுக்கிட்ட என்ன கேட்கணும், இந்த கேள்வி யாருக்குள் எழுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்புனீங்கன்னா அந்த கேள்வி எழும் அந்த இருப்பில் சில நொடிகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இங்க சுட்டி காட்டப்படுவதுதான் நிதித்தியாசனம். ஏன்னா இங்க ஒரு கேள்வியை எழுப்புவது மனசு, ஆனா அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சிக்க விரும்புறதும் மனசு. ஆனா இந்த கேள்வி ஏன் எழுந்திருக்கிறது, இந்த கேள்விக்கான விளக்கத்தை பெற வேண்டிய விருப்பம் எதனால மனதிற்கு உண்டாகிறது, அப்ப இது எப்படி மனதிற்கு சாத்தியமாகிறது அப்படின்னு நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா அது அறிவின் அதிஷ்டானத்தில் தான் சாத்தியமாகிறது என்று இன்னொரு படி மேல போய் இங்க அந்த அறிவின் அற்புதத்தை புரிய வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப கேள்விக்கு முன் இருந்த அந்த நிலை மாறி இப்ப அந்த தெளிவு நமக்குள்ள வந்த பிறகு தானாவே அந்த இடத்துல அமைதி வருவதையும் நாம் பார்க்க முடியும் என்று நிரூபணம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அத்வைதம் என்பது விவாதத்தை ஜெயிப்பதற்கான ஒரு தத்துவம் அல்ல, அது விவாதமே தேவையில்லை என்பதை நிரூபிக்கும் இடமாக மாறிவிடுகிறது என்று சொல்றார். அப்ப எனக்கு இன்னும் புரியவில்லை என்று ஒரு நிலை உங்களுக்கு வந்தால் கூட அது கூட பாத்தீங்கன்னா துவைதத்தினுடைய ஒரு எல்லை தான். ஏன்னா புரிதல் என்பது ஒன்றை தெரிந்து கொண்டு அதை மனதில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை விட அந்த அஜ்ஞானம் நம்ம இடத்திலிருந்து நீங்கி விட்டது என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை பெற்றோம் அப்படின்னா அந்த பதில் மூலமா நமக்கு ஞானம் வந்து விட்டது என்று சொல்வதை விட அந்த பதில் மூலமா நம்முடைய அறியாமை நீங்கி விட்டது என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று இந்த இடத்துல புரிய வைக்கிறார் வித்யாரண்யர். ஏன்னா இப்போ இது வந்து நம்ம சாதாரணமான உலகியல் கேள்வி பதில் கல்வி கிடையாது. இப்ப உலகியல் கேள்வி பதில் கல்வியில வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு புதுசு புதுசா மனசுக்குள்ள ஏற்றி ஏற்றி அதை பெருசாக மாற்றிக்கொண்டே போகலாம். ஏன்னா நீங்க நிறைய விஷயங்களை வெளி விவகாரங்களை படிக்க படிக்க அது புதுசு புதுசா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஆனா இங்க வந்து இருப்பு மாத்திரமே இருக்கிறது, தத்துவமசி அது நீதான் என்று உபதேசம் பண்ணும்போது அப்ப நாம இங்க இருக்கிறதெல்லாம் என்னன்னு அவர்கிட்ட திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு குருநாதர் கிட்ட நாம நம்முடைய சந்தேகத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அந்த கேள்விக்கான பதில் அவரிடமிருந்து கிடைக்க கிடைக்க நமக்கு சந்தேகம் தெளிதல் மூலமா என்ன நடந்துருது, நம்முடைய அறியாமைகள் பூரா நீங்கி விடும்போது நாம் அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் என்ற நம்முடைய சுயம் வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. அப்போ இங்க அறியாமை நீங்கிவிட்டால் அந்த அறிவு பிரகாசிக்க தொடங்கி விடுகிறது என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த செயல் மூலமா நமக்கு வித்யாரண்யர் வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப கேள்வி பதில் என்பது துவைதத்திலே இருப்பது போல தெரிந்து கொண்டாலும் அந்த கேள்வி கரைந்து போகின்ற நிலை வந்து அமைதியை உண்டாக்குகின்ற ஒரு நிலை என்றுதான் இங்க அத்வைதம் அறிவுறுத்துகிறது என்று ஒரே வரியில நம்ம புரிந்து கொள்ளலாம் என்பதாகவும் இந்த செயல் மூலமா இந்த 34வது செயல் மூலமா பார்க்கிறோம். அடுத்தது 35வது செயல். அதஸ்திமித கம்பீரம் ந தேஜோ ந தமஸ்ததம் அனாக்கியம் அனபிவியக்தம் சத்கிஞ்சித் அவசிஷ்யதே. இந்த செயல் என்ன சொல்ல வருது 35 அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகவே அசையாத ஆழமுடையதாகவும் ஒளியாகவும் அல்ல, இருளாகவும் அல்ல, பெயரிட முடியாததாகவும் வெளிப்படையாக வெளிப்படாததாகவும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அது எது என்றால் அது சத் என்ற இருப்பு மாத்திரமே இறுதியில் இருக்கிறது என்று இங்க இந்த செயல் மூலமா புரிய வைக்கிறார். அதாவது இந்த செயல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த சத்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் விரிவான விளக்கத்தை இங்க சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, நம்முடைய மனதில் இருந்து தேவையற்ற அந்த கேள்விகள் எழுந்து எழுந்து அதற்கான விடைகளை நம்ம பெற்று பெற்று நம்முடைய அஞ்ஞானங்கள் எல்லாம் நீங்கிய பிறகு நாம் அந்த அறிவா தான் பிரகாசிக்கிறோம். அப்ப நம்முடைய பெரும்பாலான கேள்விகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்ட பின்பு எல்லா விளக்கங்களும் கரைந்து போன பின்பு அங்கு ஒளி என்றும் சொல்ல முடியாத, இருள் என்றும் சொல்ல முடியாத, பெயராலும் கருத்தாலும் பிடிக்க முடியாத ஒரு அசையாத ஆழமான இருப்பு மட்டுமே இறுதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதுவே அனைத்து அனுபவங்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. அந்த இருப்பே நான் என்று உணர்வதுதான் இங்கு சாதகனின் சரியான சாதனை என்று இந்த செயல்ல ரொம்ப திடமாவே நிரூபணம் பண்றார். அப்ப இந்த செயல் 35ல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு உண்மை சாதகன் இந்த அத்யாத்ம ஞான பாதைக்குள்ள வந்து ஆழமான கேள்விகளை எழுப்பி அதற்கான விளக்கங்களை எல்லாம் பெற்று அந்த கேள்விகளை எல்லாம் நிராகரித்த பிறகு அவனுடைய அந்த விளக்கங்களும் அவனிடத்திலிருந்து கரைந்து போகும். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்புக்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற ஒரு தெளிவு அவன்கிட்ட வந்துவிட்ட பிறகு அங்க ஒளியும் இல்லை இருளும் இல்லை அப்படின்னு சொல்றாருல்ல, அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அங்க இருமைகளே இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒளியும் இல்லை இருளும் இல்லை, பெயராலும் கருத்தாலும் பிடிக்க முடியாத ஒரு அசையாத ஆழமான இருப்பு அது மட்டுமே இருக்கிறது என்று சொல்லும் போது அங்க இருமைகள் இல்லா ஒரு நிலை உருவாகிறது, அதுதான் சத்து. அந்த சத்து மாத்திரமே இருக்கிறது என்று நமக்கு புரிய வச்சுட்டாரு. அப்ப இதுதான் நம்முடைய உண்மை நிலைங்க. அதாவது நான் அறிவாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தன்னை உணர்ந்து விட்டேன் என்று சொல்றாரு அப்படின்னா அவரிடத்துல சந்தேகம் இருக்காது. ஏன் சந்தேகம் இருக்காதுன்னா, அவர் பேலன்ஸ்ட் ஆயிட்டாரு. அவரிடத்துல அங்க ஒளி ஒண்ணு வருது இருள் ஒண்ணு வருதுங்கிற அந்த இருமைகள் கிடையாது. அப்புறம் ஒரு கேள்வி ஒரு பதில் என்ற அந்த இருமைகளும் அங்க இல்லை. நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் இப்படி எல்லாம் கரைஞ்சி போய் அந்த நடுநிலையாளனாக நின்று விடுகிறார்கள். சமமாக நின்று பார்க்க தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப சமமாக நின்று நம்ம உலகத்தை பார்க்கும் போது அங்க ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நாம் பார்ப்போம், ஆனால் அதனால் பாதிக்கப்பட மாட்டோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பாதிப்போம், ஏற்றத்தாழ்வுகள்ல பாதிச்சோம். எப்படின்னா, நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம், கெட்டது நடந்தா துக்கம். நமக்கு அதுல இருமைகள் இருந்தது, அதாவது ஒண்ணு சந்தோஷத்தை கொடுத்தது ஒண்ணு துக்கத்தை கொடுத்தது. ஆனா இப்போ வந்து நமக்கு அப்படி சந்தோஷத்தையும் கொடுக்காது துக்கத்தையும் கொடுக்காது. ஏன்னா ரெண்டையும் பேலன்ஸா பார்க்க பழகிட்டோம். ஏன்னா இந்த ஞானம் நமக்கு அதை உணர்த்தியது. நம்முடைய அஞ்ஞானம் எல்லாம் நீங்கிய பிறகு இங்கு எங்கிருக்கிறது சந்தோஷம், எங்கிருக்கிறது துக்கம், இங்கு எங்கிருக்கிறது பாவம், எங்கிருக்கிறது புண்ணியம், இங்கு எங்கிருக்கிறது உயர்வு, எங்கிருக்கிறது தாழ்வு, அப்ப இது மாதிரி இருமைகளை எல்லாம் நீக்கி இரண்டுக்கும் நடுவில் யார் ஒருவன் சமமாக நிற்கிறானோ அவன் தான் உண்மை சத்தை உணர்ந்தவன் அப்படின்ட்டு இங்கு இந்த செயலில் அழகா புரிய வச்சிட்டார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து பூத விவேகத்தினுடைய ஒரு இறுதி மௌன விஷயம் என்று பார்க்கிறோம். அதாவது நம்ம பஞ்சபூத தத்துவங்களுக்குள்ள வந்து எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து எல்லாம் கரைந்து போன பிறகு இங்கு இருப்பது இருப்பு மாத்திரமே என்ற நிலையிலே இங்கு இன்னொன்று இல்லவே இல்லை, அதில் சூடும் இல்லை குளிர்ச்சியும் இல்லை, அதில் நன்மையும் இல்லை கெட்டதும் இல்லை, அதில் ஒளியும் இல்லை இருளும் இல்லை, அப்ப எல்லாம் கரைந்து போகின்றன. அப்ப அந்த நிலையில ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயரும் இல்லை உருவமும் இல்லை, அது விளக்க முடியாத ஒரு இருப்பாகவே இருந்து கொண்டே இருக்கிறது, அதற்கு கருத்தும் இல்லை அதுக்கு பெயரும் இல்லை, அது வெளிப்படாதது, அது மறைந்தும் போவதில்லை. அப்போ அனைத்தையும் தாண்டியும் எப்போதும் மிச்சமாக இருப்பது எதுவோ அதுவே சத்து இருப்பு அப்படிங்கறத இந்த செயல் மூலமா மீண்டும் நிரூபணம் பண்ணிட்டாரு. அப்ப நம்ம இப்படிதான் அந்த பிரம்மத்தை பார்க்கணும். பிரம்மம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அது எல்லாத்தையும் கடந்துரும், எல்லாத்தையும் கடந்து அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த நிலையில நாம வந்து சாதகர்களாகிய நாம் வந்து இதை ஆராய்ந்து பார்த்து விவேகத்தினால விழித்து புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்முடைய நிலையும் அதுதான் உண்மையில. ஏன்னா நாம தான் அந்த இருப்பா இருக்கிறோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள போகும்போது தான் இத்தனை கேள்விகள் இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வருது, அது விவகாரங்களா மாறும்போது தான் நமக்கு அதுல சுக துக்கங்களும் வருது. ஆனா நம்ம இதெல்லாம் புரிஞ்ச பிறகு நம்ம இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த உணர்வுல நின்று பழக பழக நம்முடைய இருப்பு மாத்திரமே இருக்கின்ற நிலையில இங்கு தெரிகின்றதெல்லாம் என்ன, என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்று தெரிந்து விட்ட பிறகு அதில் வருகின்ற விசேஷ சுகங்களில் நாம் சிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நமக்கு அது அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற தெளிவு இருக்குது. அதுக்குதான் நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன். எப்படின்னா நீங்க அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனா திருப்பி நீங்க உங்க பாடி மைண்டுக்குள்ளேயே போய் மாட்டாம ஒரு வெள்ளை திரையில வந்து எப்படி படம் ஓடுது, ஒரு வெள்ளை திரை இருக்கு, அந்த வெள்ளை திரை தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் நின்றுகிட்டு இருக்குது. ஆனா அந்த வெள்ளை திரையில ப்ரொஜெக்டர் ஆன் ஆன உடனே அதுல படம், அதுல பயங்கரமான ஆக்ஷன் சீனு ஹாரர் சீனு ஃபைட்டு எல்லாமே வருது. ஆனா எல்லாம் பாக்குறோம், சோகமான சீன் வருது, ஒரு கொலை நடக்குது, ஒரு குண்டு வெடிக்குது, கும்பாபிஷேகம் நடக்குது, எல்லாமே அந்த ஒரே திரையில விதவிதமான காட்சிகள். ஆனா அத்தனையும் ஓடினாலும் அந்த திரையில ஓடிக்கிட்டு இருக்கு, திரை பாதிப்பதே கிடையாது. அது மாதிரி இங்க ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏக்க சத்ரு அசத்துல மூழ்கின பிறகு தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் அந்த அறிவாக மாறிய அந்த அற்புத நிலையில் இருக்கின்ற ஞானிகளுக்கு இந்த உலகம் வந்து ஒரு திரைப்படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் அவர்கள் பாதிப்பு அடைய மாட்டார்கள். அவர்கள் முன்னாடி தெரிகிற இந்த காட்சிகள் எல்லாம் படத்தில் வருகின்ற சீன்ஸ் மாதிரி, சினிமா பார்க்கும்போது அதுல பல சீன்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அதனால நம்ம ஏதாவது பாதிப்போமா? அது மாதிரி இங்கேயும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்துல தினசரி ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். அதுதான் இங்க உண்மையான இருப்பு நிலை, சத்து நிலை என்று இந்த செயலில் நிரூபணம் செய்கிறார். அப்ப இதுக்கான நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாவற்றையும் நீக்கி பார்த்தா எது மிச்சம் இருக்கிறதோ அதுதான் நீன்னு புரிய வச்சுட்டார். அப்ப நம்முடைய அனுபவம் என்ன? இங்க நம்ம எல்லாத்தையும் நீக்கி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய அனுபவங்கள் என்ன? நம்ம கிட்ட ஒரு உடம்பு இருக்கு, மனசு இருக்கு, உலகம் இருக்கு, இதெல்லாம் நம்முடைய அனுபவம் தானே. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அனுபவம் இருக்கு. எப்படிப்பட்ட அனுபவம்னா எனக்கு ஒரு உடம்பு இருக்குன்னு நமக்கு ஒரு அனுபவம், அப்புறம் எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு ஒரு அனுபவம், அப்புறம் என்னுடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ற உலகம் இருக்குன்னு எனக்கு ஒரு அனுபவம். அப்ப இப்படிதான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் இப்படி விரிகிறது. ஆனால் எல்லாமே அந்த தோன்றி மறையக்கூடியவைகளாகத்தான் இருக்கிறது. அவைகள் மறையும் போது இருப்பது எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது. ஆனால் இவைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற சாட்சியாகிய இருப்பு மாறாமல் இருக்கிறது. அதற்கு வந்து என்ன பெயர் கொடுக்க முடியும்? அதை எப்படி விளக்க முடியும்? அதற்கு பெயரும் இல்லை விளக்கமும் இல்லை, அதற்கு உருவமும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட அதை வந்து வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த நிலை நம்முடைய இருப்பு நிலை என்று நம்ம புரிந்து கொள்ளாம அதை சூன்யம் என்று சொல்லக்கூடாது. அதாவது அந்த வார்த்தைகளை விளக்க முடியல அப்படின்னா அங்க அறிவு தன்னுடைய அருட்பிரகாசத்தை வெளிப்படுத்தினா உலகமா விரியும், அது வெளிப்படுத்தலன்னா அது தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கும். ஆனா அறிவு மட்டும்தான் இருக்கிறதுங்கிற அந்த இருப்பை நம்ம இழந்து விடக்கூடாது. அந்த இருப்பை இழந்து விட்டுட்டு அதை சூன்யம்னு சொன்னா அந்த சூன்யத்துல அங்க என்ன ஒண்ணுமே இல்லைங்கும் போது அப்புறம் அது இல்லை என்று சொல்கிற நீ யாருங்கிற கேள்வியோ ரெண்டாவதா வந்துடக்கூடாது. ஆகவே இங்க தெளிவா இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பெயரிட முயலக்கூடாது, அதை விளக்க முயற்சிக்க கூடாது. ஆனால் அந்த அசையாத ஆழத்தில் யார் நிற்கின்றானோ அவனே இருப்பு, அந்த நிலை நாம உணர வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம செய்ய போறோம், முயற்சி பண்ண போறோம், ஒண்ணு பிடிக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தன்னில் தானாய் தன்மயமாய் நம்ம நின்று பழகிற அந்த நிமிடம் எல்லாமே நம்முடைய ரியாலிட்டி தான், நம்முடைய இருப்பு தான். அப்போ அந்த இருப்பு வந்து எப்பொழுதும் இருப்பதினால நீங்க வந்து உங்களுடைய நிகழ்வுல பயணம் பண்ணா போதும், நீங்க எப்பொழுதும் இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சாஸ்திரங்களை எடுக்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதாவது இங்க கால தேசங்கள் கிடையாது இருப்பின் இடத்துல, ஆனா இருப்பு இருக்குது. இப்ப அந்த இருப்பு இருக்கிறத இப்போது நீங்க உணர்கிறீங்க, நான் இருக்கிறேன் இப்ப நீங்க உணர்றீங்க. இப்ப நான் இருக்கிறேன் என்று உணர்ந்த பிறகு ஒரு வினாடி கடந்து விட்டது, இப்ப நான் இருந்தேன் என்று சொல்வீங்களா? இப்ப மொழி அறிவுல பாருங்களேன், நான் இருக்கிறேன் என்று இப்ப சொல்றீங்க, அப்படி இருக்கிறேன் சொன்ன உடனே ஒரு வினாடி கடந்து விட்டது, அப்போ நான் இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, ஏன்னா இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்ப நம்ம இனிமேல் இருப்பேன் என்று சொல்லுவீங்களா? பாஸ்ட் டென்ஸுக்கு போவீங்களா அல்லது ஃபியூச்சருக்கு போவீங்களா? இங்க பாஸ்ட் டென்ஸும் இல்லை ஃபியூச்சரும் இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கு. அப்ப எப்பொழுதும் நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுடைய இருப்பை என்றும் இழக்கவே முடியாது. அந்த நிலையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதுதான் உண்மையான இருப்பு. அதை இந்த செயல புரிய வைக்கிறாரு. இந்த செயல ரொம்ப ஆழமான உண்மையை சொல்றாரு. அதை உள்வாங்கிக்கிற பக்குவத்துக்கு நீங்க தயாராகிக்கணும். அதாவது நான் எப்பொழுதும் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பை தான் இழக்கவே முடியாது. அதை இழந்து விட்டால் நீங்க என்ன ஆயிடுவீங்க? நான் இருந்தேன்னு சொல்லுவீங்க, அப்ப இப்ப இல்லைங்களான்னு நம்ம கேட்போம். அல்லது நான் இருக்க போகிறேன்னு சொல்லுவீங்க, அப்ப இப்ப இல்லைங்களான்னு திருப்பியும் கேட்போம். அப்ப நான் இருக்க போகிறேன் என்று ஃபியூச்சருக்கும் போகக்கூடாது, நான் இருந்தேன் என்று பாஸ்ட் டென்ஸுக்கும் போகக்கூடாது, எப்பொழுதும் இருக்கிறேன் என்ற ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கணும். அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கிற நிலை என்பதனால அங்க காலமும் கிடையாது. ஏன்னா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க இருந்துகிட்டே இருப்பீங்க. அங்க ஃபியூச்சரும் கிடையாது பாஸ்ட் டென்ஸும் கிடையாது, எப்பொழுதும் நான் இருக்கிறேன். அப்ப அந்த நிலையில காலமும் இல்லை தேசமும் இல்லை. அப்ப அது என்னுடைய உண்மை நிலை, அதுதான் என்னுடைய இருப்பு. அந்த நிலையை அடைந்து விட்டால் போதும், அதுதான் உண்மையா? ஒளியும் இல்லை இருளும் இல்லை, அங்கு எதுவுமே இல்லை, ஆனா நான் இருக்கிறேன் என்ற இருப்பு இருப்பதை விட்டுவிடக் கூடாது என்று இங்க அசையாத இருப்பே இறுதி உண்மை என்று இங்க புரிய வைக்கிறாரு. இதை நல்லா உள்வாங்கிங்க. இந்த 35வது ஸ்லோகம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்குது. ஆகவே எப்பொழுதும் இருக்கிறது அது நானே, நான் எப்பொழுதும் இருக்கிறேன், என்னுடைய இருப்பை நான் என்றும் இழந்து விட முடியாது. அப்ப நீங்க சொல்லலாம், நான் தூங்கத்துல விட்டுட்டேனுங்களே, நான் இப்ப வேணா நீங்க சொல்லும் போது நான் இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன், ஆனா கனவு காணும் போது நான் என்னை விட்டுட்டேன் தூக்கத்துல என்னை விட்டுட்டேனேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கனவு காண்பதும் மனசுதான், தூக்கத்துல மறைஞ்சு போறதும் மனசுதான், ஆனா அந்த கனவையும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் தான் நீங்க கனவு களைஞ்சி எழுந்த பிறகு அந்த கனவை சொல்றான், உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த கனவு எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அப்பவும் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த கனவு இப்படி எல்லாம் நடந்ததுங்கிறது சொல்ல முடியும். அப்ப அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் நீங்க. அப்ப அதே மாதிரி தூங்கிட்டீங்க, தூங்கின பிறகு மனசு போய் ஒடுங்கிடுச்சு, அதனோட அவ்வியக்த நிலைக்கு போயிடுச்சு, அது எங்கிருந்து கிளம்பிச்சோ அங்கேயே போய் ஒடுங்கிடுச்சு. ஆனா தூக்கம் களைஞ்சி எழுந்த உடனே நம்ம சொல்றோம், நல்லா தூங்கினுங்க, அருமையான தூக்கம், நிம்மதியான தூக்கம்னு சொல்றோம். ஆனா அந்த அமைதி அந்த ஆனந்தம் தூக்கத்துல உணர்ந்ததை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பரிமாறிக்கிறோம். ஆனா அந்த பரிமாற்றத்துல அந்த அமைதிய ஆனந்தத்தை உணர்ந்தவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி மீண்டும் நீங்க எழுப்புறீங்கன்னா அங்க மனசே இல்லையே. மனசு இருந்தா தானே அந்த அமைதிய ஆனந்தத்தை அது உணருன்னு சொல்ல முடியும். அங்க மனசும் இல்லை, ஆனா இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவன் சொல்றான் அமைதியாக நான் தூங்கினேன் ஆனந்தமாக தூங்கினேன்ட்டு. அப்ப அப்படிப்பட்ட எதுவோ அதுதான் உண்மையான இருப்பு, அதுதான் இங்க தன்னுடைய அதிஷ்டானத்துல இத்தனை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது உறக்க நிலையை வெளிப்படுத்துது, கனவு நிலையை வெளிப்படுத்துது, இந்த விழிப்பு நிலையை வெளிப்படுத்துது. அப்ப இங்க விழிப்பு கனவு ஆள் உறக்கம் என்ற மூன்றுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக ஒருவன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே ஒளியும் இல்லை இருளும் இல்லை, பெயரும் இல்லை உருவமும் இல்லை, அவன் என்றென்றும் அசையாத இருப்பு என்பதுதான் அதனுடைய இறுதி உண்மை என்று இந்த 35வது ஸ்லோகத்திலே திடமாக நிரூபிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய இருப்பை நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். நான் இருக்கிறேன்ங்கிற தன்னுணர்வை நீங்க வச்சுக்கணும், ஆனா உருவத்தை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உலகம் வந்துடும், உலகத்துல 1000 பிரச்சனைகள் வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனைக்கு மனசுதான் காரணம் புரியும். அப்ப மனசு எப்பொழுதும் இருக்குமானா இருக்காது, அது தூங்கும் போது இல்லாம போயிடுது, கனவு காணும் போது வேறொரு உலகத்தை படைச்சுக்குது. அப்ப அந்த மனதை போய் நான் என்று அபிமானிப்பது நம்முடைய அஞ்ஞானம். ஆனா இந்த மூன்று விஷயங்களுக்கும் சாட்சியாக யார் இருக்கிறானோ அதுதான் என்னுடைய உண்மை இருப்பு. அப்ப நான் என்னுடைய உண்மை இருப்பை நான் அனுபவமாக்க வேண்டும், அதை விட்டு விட்டு மனம் போன போக்கில் போகக்கூடாது, அதை இந்த இடத்துல நிரூபணம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து 36வது ஸ்லோகம். நனு பூமியாதிக்கம் மா பூத் பரமாணு அந்த நாசத்தகா கதம் தே வியத்தோ சத்வம் புத்திம் ஆரோகதீதி சேத். இந்த செயல்ல 36ல என்ன அருமையா சொல்றாருன்னா, பூமி முதலிய பஞ்ச பூதங்கள் அணுவின் அளவிற்கு சிறுக சிறுக சென்று அழிந்து விடுகின்றன என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஆகாசத்திற்கு இல்லாமை என்ற எண்ணம் உன் புத்திக்குள் எப்படி வந்தது என்று ஒருவர் எதிர்கேள்வி கேட்டால் அப்படின்னு ஒரு கேள்வியோட நிறுத்துறாரு. அதாவது இப்போ இந்த இந்த டாபிக் ஏன் எடுத்துக்கிட்டீங்க வராரு வித்யாரண்யர் இந்த 36வது செயல்ல அப்படின்னா, இப்ப தர்க்கவாதிகள் ஆகிய பௌத்த மதத்தை தழுவியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, மற்ற மதங்களை தழுவியவர்கள் வந்து எப்பயுமே அத்வைத வேதாந்திகள் கிட்ட நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் கிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்ப பார்த்தாலும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது தான் வேலை. அன்னைக்கெல்லாம் மக்கள் தொகை கம்மி, வாழ்வியல் முறை வந்து நம்மள மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி மாடர்ன் ஸ்டைல் கிடையாது, எல்லாமே கிராமம், அடர்ந்த வனம், தவம் பண்ணுகின்ற வாழ்க்கை முறை. அப்ப வந்து அங்க ரிஷிகள் வந்து தன்னை தான் உணர்ந்து கொள்ளுகின்ற உயர் பரிமாண அனுபவத்தை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னைத்தானே அறிந்து கொள்கின்ற அந்த ஆவல் காரணமா கலந்துரையாடல் வைத்துக் கொள்வார்கள். அதாவது நீ உன்னுடைய அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணு, என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன்ட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுவாங்க. அப்படி பரிமாறுகின்ற அனுபவங்களை எல்லாம் தொகுத்து எடுத்து அவங்க வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்று அதை பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அப்ப இது மாதிரி ரிஷிகளுக்கெல்லாம் இதான் வேலை, அவங்க அதுக்காக தானே வந்திருக்கிறாங்க. அவங்க அது மாதிரி பல விஷயங்களை ஆராய்ந்து தனக்குள்ளேயே உள் விசாரம் பண்ணி 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 அந்த விவேகத்தை பிடிச்சிட்டாங்க. நமக்கு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் கையில இருக்குது, மீடியா இருக்கு, பொழுது போலன்னா ஒரு செல்போன் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு டிவி ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே டிவி கிடைக்கல, செல்போனு கிடைக்கலன்னா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போய்க்கலாம், ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு டைம் பாஸ் ஆகிடும். ஆனா அன்றைக்கெல்லாம் அப்படி டைம் பாஸ் ஆகாது. அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது, மீடியா கிடையாது, இங்க இது மாதிரி வாழ்க்கை முறை கிடையாது, வாகனங்கள் கிடையாது. இப்போ பஸ்ஸு காரு ஏதாவது ஒன்று வேடிக்கை கூட பார்க்கலாம், நமக்கு ஒண்ணுமே பொழுது போலன்னா மொட்டை மாடியில போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம், இல்லை ரோட்டுக்கு வெளியே வந்து நின்று வேடிக்கை பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை முறைக்கு அப்படியே எதிர்ப்பதமான வாழ்க்கை முறைங்க நம்முடைய ரிஷிகள் வாழ்ந்த காலம். அப்ப அந்த மாதிரி காலங்கள்ல நமக்கு ரிஷிகளுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா, அவங்க படைப்பின் சிறப்பை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு உலகம்ங்கிறது எப்படி வந்தது, நான் இதுல யாரு, இந்த உலகத்தையும் என்னையும் உருவாக்கியவன் யாரு, இந்த கேள்வி எல்லோரிடத்துல அந்த காலத்துல எழுந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் சர்வைவல் ஆகணும், வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே உடம்பு விட்டுடுறோம், அப்போ இவர் காணாம போயிட்டாரு, அப்ப நான் எத்தனை நாள் இருப்பேன், நானும் காணாம போயிடுவேன், அப்ப நான் வருவதும் போவதும் எப்படி நடக்குது, இது என்ன நிகழ்வு இங்க நடந்துகிட்டு இருக்கு, அப்ப இதுல எது உண்மை எது பொய், அப்ப நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார், அப்படிங்கிற கேள்விக்கான விடைகளை தேடியவர்கள் நம்முடைய ரிஷிகள். அது நம்ம நடைமுறையில பார்க்க முடியுது, அது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு அதுதான். ஆனா இன்றைக்கு அதுக்கான நேரம் இல்லை மக்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கை முறையே மாறி போச்சு, இப்ப நான் யார் இறைவன் யாருங்கலாம் இன்னைக்கு யாருக்குமே கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லை. காலையில விடிஞ்சா எந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லலாம், எவ்வளவு பணம் கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் மைண்ட் போயிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய தேவைகள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, வாழ்க்கையினுடைய நிமித்தம் நம்ம பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அந்த வாழ்க்கையில பணம் மட்டும் இல்லை, பதவி தேவைப்படுது, அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த பணமும் தேவைப்படுது, அப்ப அந்த பதவியும் பணமும் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகபோகம் தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் சாஸ்வதம் சத்தியம் என்று மனசு நினைச்சு கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே சாஸ்வதம் இல்ல, சத்தியம் இல்லைங்கிறத இயற்கை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அது புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத மனிதர்கள் அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க 36வது ஸ்லோகத்துல அந்த ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து இங்க உடைக்கிறாரு. ஏன்னா இங்க பூமியே முதலிய பூதங்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்படியே சின்ன சின்னதா மாறி அது இல்லாமயே போய்விடுவதாக கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி அது இல்லாம போன பிறகு அங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு ஆகாசம் தான் இருக்கு. ஏன்னா ஆகாசத்துல இருந்தா எல்லாம் வந்தது, ஒரு வெளிங்கிற வெட்ட வெளித்தன்மைக்குள்ள இருந்து இங்க எல்லா பூதங்களும் பிறந்தது என்று நம்ம ஏற்கனவே பஞ்சதசியினுடைய ஆரம்ப பாடத்துல பார்த்துட்டோம். ஏன்னா நீங்க திடீர்னு இந்த வகுப்புக்கு வரல, நீங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து பஞ்சதசி பாடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பஞ்சதசி ஆரம்பத்துல என்ன சொன்னது, எப்படி படைப்பு உண்டாச்சுங்கும் போது ஒரு ஆகாயம் இருந்தது, ஒரு வெளியிலிருந்து இந்த முதல் ஆகாசத்திலிருந்து மற்ற பூதங்கள் வெளிப்பட்டன, அதெல்லாம் பஞ்சீகரணம் நடந்து இந்த அனுபவத்துக்கு வந்தது என்று நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட நீங்க எல்லாத்தையும் கரைச்சிட்டு அந்த ஆகாசத்துக்கே போயிட்டா கூட, அந்த இடத்துல அந்த ஆகாசத்துக்கிட்ட போயிட்டு கூட இல்லாம என்று ஒரு எண்ணம் எப்படி வரலாம்னு கேட்கிறாரு. அங்க ஆகாசத்துக்குள்ள போன பிறகு அங்க இல்லாமை ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறாய் அல்லவா, அந்த எண்ணம் எப்படி உன் புத்திக்குள் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. ஏன்னா யாராவது இப்படி கேட்கலாம், பூமி நீர் தீ காற்று எல்லாம் அணுவின் கடைசி நிலை வரை பகுக்கப்பட்டு அழிந்து விடுகின்றன என்று வைத்துக் கொண்டாலும், அந்த ஆகாசம் அழிகிறது அல்லது இல்லாமை ஆகிறது என்று நீ எப்படி முடிவு செய்தாய் என்று ஒரு கேள்வி எழுப்பினாலும், அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஏன்னா இது லாஜிக்காவே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி தானே. ஏன்னா இங்க எல்லாருக்கும் விட தெரிஞ்சிருக்கும், நல்லா தெளிவா இருக்கிறவங்களுக்கு விட தெரியும், தெரியாதவங்களுக்கு நாளைக்கு இந்த விட தெரியும். அதாவது ஆகாசத்தினுடைய நிலை என்ன, வெளி, அந்த வெளியில ஒன்றும் இல்லை, அந்த வெளியில ஒன்றும் இல்லைங்கிறத ஒருத்தன் உணர்ந்துட்டான், அவன் சூன்யம்னு சொல்லிட்டான், அவரு தான் புத்தர். அதாவது அந்த புத்தர் வந்து இங்க எல்லாத்தையும் பிடிச்சு பார்த்தாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, அப்புறம் இந்த உலகத்தினுடைய உண்மை விஷயங்கள்ல உணர்ந்து பார்த்தாரு. புத்தருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படித்தானே, அவர் பெரிய ஒரு அரச குடும்பத்துல பிறந்து வெளியே அனுப்பாமையே வச்சிருந்தாங்க, அவர் வெளியே வர்றாரு, அங்க ஒரு இறந்து போன பிணத்தை பாக்குறாரு, அது அவருக்கு புதுமையா தெரியுது. அப்புறம் ஏன் மனிதர்கள் சாகிறார்கள், அப்ப மரணம்னா என்ன அப்படின்னு அப்பதான் கேள்வி அவரிடத்துல முதல் முதல்ல எழுந்திருக்குது. அப்போ இந்த மரணத்துக்கான வழி என்ன நான் கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஒரு சித்தார்த்தர் தான் கௌதம புத்தரா மாறுறாரு. சித்தார்த்தரா இருந்தவர் தான் புத்தர் ஆனாரு. அப்ப புத்தர்னா என்ன, ஒரு பெரிய ரிஷி ஞானின்னு தான் அர்த்தம். அந்த வார்த்தையே வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு புத்தர் அப்படின்னா, புத்தா அப்படின்னா மிகப்பெரிய ரிஷி ஞானி என்று அர்த்தம். அப்போ ஒரு சாதாரண சித்தனாக சித்தார்த்தனாக இருந்தவன் புத்தன் ஆயிட்டான். அப்போ அது எப்படி நடந்தது, அந்த கேள்விக்கான பதிலை தேடினான், தனக்கான சந்தேகங்களுக்கான விடைகளை தேடினான், அந்த தேடுதல் நிறைவான பொழுது அவன் புத்தன் ஆகிவிட்டான். அப்ப அந்த புத்த நிலையில் அவன் என்ன உணர்ந்தான், இங்கு ஒன்றுமற்ற சூன்யத்தை உணர்ந்தான். ஏன்னா எல்லாம் கரைஞ்சி போகுது, பஞ்சபூதங்களே கரைஞ்சி போச்சுன்னா அங்க எங்க உலகம் இருக்கு, உலகமே இல்லை, உலகமே பஞ்சபூதங்கள் மூலமா தான் வெளிப்பட்டது. பஞ்சபூதங்களும் கரைஞ்சி அதனுடைய மூலத்துக்கு திரும்புது, அந்த மூலம் என்ன, ஆகாயம். அப்ப அணுவில் அணுவினை ஆதி பிராணை திருமந்திரம். அப்ப இதெல்லாம் நீங்க ரொம்ப டெப்த்ல போய் பாத்தீங்கன்னா நம்முடைய ரிஷிகள் சொன்னதை விடவா மற்றவங்க சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்முடைய ரிஷிகள் அதை ரொம்ப இன்டெப்தா சொன்னாலும் நாம புரிஞ்சிக்கல, அதுக்கு என்ன செய்யறது. அப்ப இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்குள்ள வந்து ரொம்ப ஆழமா ஆராய்ந்து பார்த்தா அநேக விஷயங்கள் நமக்கு புரிய வரும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே ஒன் பை ஒன்னா போயிட்டு இருக்கிறோம். இங்க இந்த ஸ்லோகத்தை இப்படி நிறைவு செய்கிறார். ஆக அந்த சூன்யம் என்ற வெளியும் இல்லாமல் போனால் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.